நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சுவர்ணமால்யா.
வணக்கம்.
3 வயதிலே பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களை பற்றி எமது நேயர்கள் அறிய வேண்டும் என்றால் எப்படி சொல்வீர்கள்?
நீங்க சொன்ன அதே மாதிரிதான் சொல்லுவேன். 3 வயதுல நாட்டியம் பயின்று, 3 வயதிலிருந்து நாட்டியம் பயின்றது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமாக நான் கருதுவது 20ஆம் நூற்றாண்டு இறுதியில் அப்புறம் 21ஆம் நூற்றாண்டுல ஒரு மாபெரும் கலை பாரம்பரியத்துல, பரம்பரை நட்டுவனார் பாரம்பரியத்துல வரக்கூடிய கேஜே சரசா அம்மா அவர்கள் கிட்ட நான் நாட்டியம் பயின்றேன். நாட்டியம் பயிலும் பொழுதே அதை வந்து பரதநாட்டியம் அப்படிங்கிற பெயர்ல பயின்றாலும் ரொம்ப வருடம் கழிச்சுதான் அதை பாரம்பரிய கலைஞர்கள் கூறும் சதிர் தான் எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் ஒரு 18 வருஷம் கழிச்சு. ஆனால் அதுக்குள்ள என்னுடைய நாட்டியத்தில் தான் என்னுடைய வாழ்க்கைய மேற்கொண்டு தொடர வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. இருந்தாலும் அந்த நாட்டியம் கூட என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் படிப்புலயும் ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்ததுனால படிப்பு, நாட்டியம், இசை இந்த உலகத்திலேயே மிதந்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், அங்கேதான் இன்னமும் இருக்கேன்.
முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஆராய்ச்சியிலே பல ஆழமான அழிந்து போன கருத்துக்களை எடுத்து வந்து பலருக்கும் சொல்லக்கூடிய காணொளி வழிகளாக சொல்லி வருகிறீர்கள். அதிலே நீங்கள் கண்டுபிடித்தவற்றை எமது நேயர்களுடன் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன்.
அதாவது என்னுடைய நாட்டிய முனைவர் பட்டத்துக்கான என்னுடைய ஆராய்ச்சியுடைய தலைப்பு நாயக்கர் காலத்து நாட்டிய முறைகள், மீட்டுருவாக்கம் மற்றும் ஆராய்ச்சி, இதுதான். இப்ப நாயக்கர் காலம்ங்கிறது தமிழகத்துல, அதாவது தமிழகம்னு நான் இன்னைக்கு சொல்லக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடு இல்ல, அப்ப வரைபடத்துல இருக்கக்கூடிய தமிழகம் வந்து ஆந்திரம், கர்நாடகம் சில பகுதிகள், தமிழகம் இது எல்லாமே இணைந்திருந்தது. அப்ப அந்த தமிழகத்துல நாயக்கர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு ஆரிஜின் இருக்கக்கூடிய மன்னர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு உட்பட்டுதான் அவங்க வந்து 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு துவக்கம் வரைக்கும் அவங்க வந்து ஆண்டிருக்காங்க ஒரு 200 வருஷம். அப்ப அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னெல்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பின்னோக்கி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பரதநாட்டியம் இல்ல சதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டியம், கர்நாடக இசை, இது அனைத்தும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவம் பெற்றிருக்கு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய வடிவம் எக்ஸாக்டா இல்ல, ஏன்னா எத்தனையோ நம்ம 300 ஆண்டுகள் தாண்டி வந்துட்டோம், 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு. அப்ப இந்த வடிவ மாற்றங்கள் அதுல என்னெல்லாம் இழந்திருக்கும், யாருடைய குரல்களை எழுந்திருக்கும், முக்கியமாக என்ன இசை நடன வடிவங்களை நம்ம வந்து எழுந்திருக்கோம், அதை எப்படி நம்ம வந்து இன்னைக்கு அதை மீட்டுருவாக்கம் பண்ணி இசை வடிவங்களை அதுக்கு தகுந்தாற்போல் மீட்டுருவாக்கம் பண்ணி அதை பத்தின வரலாற்று ஆராய்ச்சி, இந்த வரலாற்று புரிதலை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி.
நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவது ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்காக, ஆனால் நமது நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக உங்கள் பிரபலம் தொலைக்காட்சிகளில் ஆரம்பித்தது என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதாக கடமையாற்றிருக்கீர்கள், அந்த அனுபவங்களை நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
என்னுடைய கலை முதல் நாள்ல இருந்து, நான் வந்து 3 வயதுல இருந்து பரதநாட்டிய கலைஞருங்கிறதுனால தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது பரதநாட்டியம், கர்நாடக இசை. ஆனால் ஒரு 16 வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி வாய்ப்புகள் சிலது வந்தது. முதல்ல வேண்டாம்னு நினைச்சேன், அப்புறம் சரி சும்மா தானே நம்ம காலேஜ் தானே படிக்கிறோம் போயிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது அதுல வந்து எவ்வளவோ கலை நுட்பங்கள் இருக்கு, அதுவும் ஒரு மாபெரும் கலை, ஒரு கலைஞரா இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பன்முகத்தன்மையும் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் உணர்ந்தேன். அது நான் அந்த சமயத்துல உணரல, ஆனால் அதிலிருந்து கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப அருமையான கலைஞர்களோட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, சன் டிவில இளமை புதுமைங்கிற ஒரு நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட 8 வருடம் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைச்சது, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சக்சஸ் எனக்கு கொடுத்தது. அப்ப இது எல்லாமே வந்து நான் வந்து என்ன பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு சொல்லிக்கிறத விட ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அப்போ முழுமையாக ஒரு கலைஞரா இருக்கிறதுக்கு எல்லா விதமான கலைகள்லயும் நம்மளுக்கு ஒரு ஆர்வமும் ஊன்றுதலும் அனுபவங்களும் இருந்தா நல்லது தானே. அந்த விதத்துலதான் நான் என்னுடைய கலைப்பயணத்தை பாக்குறேன்.
அந்த கலைப்பயணத்திலே நீங்கள் ஏறத்தாழ 15 திரைப்படங்களில் நடித்திருக்கிறீர்கள், தமிழிலே 13 திரைப்படங்களில் நடித்திருக்கிறீர்கள். அதிலே அலைப்பாயுதே, மொழி போன்ற படங்கள் பலரை கவர்ந்த படங்கள். திரைத்துறையிலிருந்து ஏன் விலகி விட்டீர்கள்?
உண்மை வந்து என்னன்னா நேரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கு. அப்போ ஒரு ஒரு வயதை நம்ம வந்து அடையும் பொழுது ஒரு ஒரு காலகட்டத்திலயும் வாழ்க்கையில நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணணும், எல்லாமே பண்ணணும், பன்முகத்தன்மையோட இருக்கணுங்கிறதும் உண்மை. அதே சமயத்துல அந்தந்த நேரத்துக்கு ஒன்னொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய அளவுல செலவு பண்ண வேண்டிய நேரத்தை பண்ணணுங்கிறது உண்மை. 16-17 வயசுல என்னுடைய படிப்பு, என்னுடைய நாட்டியம், இது போக எனக்கு இருந்த நேரத்தை வந்து என்னால சினிமாக்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னால கொடுக்க முடிஞ்சது. அதை தவிர்த்து மணிரத்னம் போன்ற இயக்குநர்களோட டைரக்ஷன்ல நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் வயதாகும் பொழுது என்னுடைய ஆர்வங்கள் வந்து ஆராய்ச்சியில போகும்பொழுது ஆராய்ச்சிக்குன்னு அதுக்கு உண்டான அந்த முனைப்பு வந்து எப்படின்னா அது நிஜமாவே ஒரு தவம் மாதிரி. நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி பண்ணின அந்த 8 வருஷத்துல கிட்டத்தட்ட 6-6.5 வருஷம் என்னுடைய குடும்பத்தையே நான் பார்க்கல. எங்க அம்மாவெல்லாம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் சந்திப்பேன், அதே ஊர்ல தான் இருப்பேன், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் தான் சந்திப்பேன். ஸோ அதனால சினிமாவாகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் இது ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சி எனக்கு வந்து ஒரு முழு நேரம் என்னையே அது வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. அப்போ தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்திலையும் அதுக்கப்புறம் பரோடாலையும் இங்கேயும் அங்கேயும் நான் அலைஞ்சு திரிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சி பண்ணதுனால அந்த ஒரு 6-7 வருஷங்கள் கட்டாயமாக என் வாழ்க்கையை வந்து அது முழுமையாக மாற்றிவிட்டது. அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் வாங்கினேன். அதனால என்னுடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா அதை பற்றி எழுதுறது, அது புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறது, அது அந்த நாட்டியத்தை ஃப்ரம் தி ஆட்டிக்கை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு போகிறது, தேவதாசிகள் அவங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி நம்ம மறைத்த உண்மைகளை பற்றி பேசுறது, இப்படி பல கருத்து சம்பந்தமான என் வயதுக்கும் என்னுடைய கலை பயணத்துக்கும் சம்பந்தமான விஷயங்கள் என்னை ஈர்த்ததுனால சினிமா பண்ணக்கூடாது, அது தப்பு இல்லை, அது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பரதநாட்டிய கலைஞர், தொலைக்காட்சி ஆளுமை மற்றும் நடிகர் என்று பன்முகம் கொண்ட கலைஞர் சொர்ணமால்யா. எல்லா கலைஞர்களும் நல்ல கலைஞர்களும் சர்ச்சைக்கு கன்ட்ரவர்சிக்கு மாட்டப்படுவது நடக்கிறது. நீங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த சர்ச்சைகள் ஓய்ந்து விட்டதா, இனிமேலும் ஏதாவது வருமா?
எந்த சர்ச்சை, அதாவது சர்ச்சைகள் பல இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைங்கிறது அது வந்து போற ஒரு விஷயம். நம்மளை பத்தி வர சர்ச்சையை பத்தி நம்ம ரொம்ப யோசனை பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்ம கிட்டேந்து வரல, நம்மளால அடங்கவும் போறது இல்ல. அது பாட்டு வரும், அது பாட்டு போகும். என்னுடைய கலை பயணத்துல நான் வந்து பல விதமான சர்ச்சைகளுக்கு நான் சொல்ற கருத்துக்களை சுற்றி நான் என்னுடைய அரசியல், என்னுடைய கலை சார்ந்த அரசியல் வரலாறு இதை சார்ந்த நம்ம ஒரு தர்மமும் ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதுக்கு மாற்று கருத்து, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியால வரலாற்றை வந்து மாற்றி எழுதி சில வரலாற்று உண்மைகளை மறைத்து ஒரு சமுதாயத்தையே மறுபடியும் அவங்க வந்து மறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் இருக்கும். அதனால அவங்க சர்ச்சைகள் ஏற்படுத்தி பண்ணதான் பண்ணுவாங்க. இது நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது கலை பயணத்துல ஒரு பங்கு, அதை நம்ம பார்க்காம போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
துணைவர் பட்டம் பெறுவதற்கான ஆராய்ச்சியில நீங்கள் தேவதாசிகள் பற்றி என்ன கண்டுபிடித்தீர்கள்?
அதாவது நாயக்கர் காலத்து நாட்டிய முறைகளை படிக்கும் பொழுது அந்த நாட்டியம் இசை இது வந்து யாருடைய வழியாக இன்னைக்கு வந்து ஒரு வரலாறாக இருக்கிறது, இல்ல அது வந்து வரலாற்றுல இருந்தது, யார் அதை பாடி ஆடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லா தரப்பு மக்களும் ஆடலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு தரப்பு மக்கள், ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அதுலயும் அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்கள், இவர்கள் தான் இசை நடனத்துடைய ஒரு பாரம்பரிய அறங்காப்பாளர்களா இருந்திருக்காங்க. எப்படின்னா இப்ப நம்ம நாயக்கர் காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஏராளமான கவிஞர்கள், நாட்டிய தாரகைகள். நாட்டிய தாரகைகள்னு ஏன் சொல்றேன்னா அவங்க நிஜமாவே ஒரு ஸ்டார் மாதிரி அந்த ஒரு ஒரு ராஜாவுடைய சபையும் அலங்கரிச்சிருக்காங்க. அப்ப நாட்டிய மணிகள், அதுக்கப்புறம் வந்து அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், இப்படி வந்து ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டியத்தை பத்தி எழுதி வச்சிருக்கிற சுவடிகளும், அவங்க ஆடின அந்த நாட்டியத்தை பத்தின சில குறிப்புகளும், அதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய நாட்டியம் எப்படி இருந்தது. தஞ்சை நால்வர்னு சொல்லக்கூடிய டான்ஜோர் குவார்டெட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம், அவங்க வந்து ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு வரை வகுத்தாங்கிறது வரலாறு சொல்லும். ஆனால் அந்த தஞ்சை நால்வர் வரை வகுக்கிறதுக்கு அவங்க சமகாலத்துல இருந்த நாட்டிய தாரகைகளும் சரி, அவங்களுக்கு முன்படி இருந்த நடனமணிகளும் சரி, எந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்கம் அதுல இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தேவதாசிகளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு. ஒண்ணு, நான் வந்து சோசியலா கூட பேசல, வெறும் ட்ரெடிஷ்னல் இந்த ஆர்ட் ஃபார்ம்ல பேசும்பொழுது என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. அவங்க எவ்வளோ ஒரு மாபெரும் கலைஞர்களாக மட்டும் இல்லை, இவ்வளோ ஒரு ஸ்காலர்ஸா இருந்திருக்காங்கிறது நல்லா புரியுது.
இதுல சேத்ரையரோட முக்கியத்துவம் என்ன?
அச்சா, அது நேத்துக்கு தான் நான் வந்து ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதி அது எல்லா இடத்துலயும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. சேத்ரையர் அப்படிங்கிறவரு 17ஆம் நூற்றாண்டுல நாயக்க மன்னர் விஜயராகவ நாயக்கருடைய அரசவை புலவரா இருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னி வரைக்கும் அறிந்த வரலாறு. ஆனால் கொஞ்சம் அண்மை காலமாக கஷேத்ரையர் அப்படிங்கிறவர் யார், ஏன்னா கஷேத்திரங்கள். கஷேத்திரம்னா சம்ஸ்கிருதம்ல வடமொழியில எல்லா கோவில்களுக்கும் கஷேத்திரம்னு சொல்லுவோம். கோவில் கோவிலா அலைஞ்சு தெரிஞ்சதுனால அவளுக்கு கஷேத்திரையர்னு பேர் வந்தது. ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விய அண்மை காலத்துல நடக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த கேள்விக்கு ஆராய்ச்சி உட்படுத்தியிருக்காங்க. அதுல நம்மளுக்கு வெளிவடக்கூடிய சில தகவல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கஷேத்திரையருங்கிறவர் 19வது 20வது நூற்றாண்டுல இந்த ஒரு நேஷன் ஸ்டேட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் தெரியுமா, அந்த இந்தியன் ஸ்டேட்டை கிரியேட் பண்றதுக்காக ஒரு கலாச்சார மேம்பாடு அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த மறுமலர்ச்சி ரெனேசான்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ரெனேசான்ஸ் பண்ணக்கூடிய சில அறிஞர்களால் உயர் ஜாதி மக்களால் கஷேத்திரையர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு அவர் ஒரு ஆணாக இருந்ததுனால எத்தனையோ நாட்டிய உருப்படிகளுக்கான காரணக்கர்த்தாவாக எழுதிய இயற்றிய காரணக்கர்த்தாவாக அவரை காமிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் எல்லா உலகத்துல எல்லா இடத்தையும் ஆணாதிக்க சமுதாயத்துல தான் இருக்கும், அதுல பெண்களும் அதுவும் தேவதாசிகள் தான் இதெல்லாம் எழுதினாங்கன்னு சொல்லும்போது அதுல அவங்களுக்கு பெரிய பெருமை தெரியல, மாறாக அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கீழ்த்தனமா தெரிஞ்சது. அதற்காக கஷேத்திரையர் அப்படிங்கிற ஒருத்தரை வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இசை நடன வரலாற்றுல. இதுதான் நான் எழுதியிருக்கேன். இன்னமும் அது அண்மை காலத்துல நடக்கிற ஆராய்ச்சிங்கிறதுனால இதுல இன்னமும் அதுல ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. ஆனால் ஒண்ணு உண்மை, பெண்களுடைய குரல்கள் முக்கியமாக தேவதாசிகள், ஏன்னா அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க சமுதாயம் தாழ்த்தப்பட்டதல்ல, அவங்க இசைவளாளருங்கிற ஒரு வெள்ளாளர் பரம்பரையில இருந்தான் வராங்க, சமுதாயத்துல அவங்களை தாழ்த்திட்டோம். ஏன்னா அவங்களுக்கு பண்ணக்கூடிய கலை தொழில் இதை சார்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய தப்பான எண்ணங்களால் பெண்கள் இதெல்லாம் எழுதியிருப்பாங்களா, இவ்வளவு ஒரு கலையும் இலக்கியமும் அவங்க கிட்ட இருந்திருக்குமாங்கிற கேள்விய வந்து இன்னைக்கு நம்ம மறுபடியும் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு பதில் என்னன்னா, கண்டிப்பாக இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே கலைஞர்கள் மட்டும் இல்ல, பெரிய எழுத்தாளர்களும் பெரிய கவிஞர்களும் கூட.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.